இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
வந்தனம் வந்த எங்கள் தகு நன்றி கடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர் சூரபதியே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட உம்முடைய செய்தியை கேட்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய அனைவரோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மூன்று வாக்குறுதிகள், 3 promises. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை அநேகர்களுக்கு வாக்குறுதிகளை நாம் கொடுப்பதுண்டு. விசேஷமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதுண்டு. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதுண்டு. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், காதலன் காதலிக்கும், காதலி காதலனுக்கும் வாக்குறுதிகளை கொடுப்பதுண்டு. ஆனால் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எத்தனை பேர் நாம் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் கை கொண்டிருக்கிறோம், அல்லது நாம் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் என்று நாம் கேட்கும் பொழுது, நிச்சயமாகவே 100% 50% ஜனங்கள் அவர்கள் செய்த வாக்குறுதிகளை உடைத்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பான ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. திருமணத்துக்கு பின்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, அவர்கள் காதலித்து திருமணத்து இருப்பார்கள் என்றால் அதற்கு முன்பாக அவர்கள் செய்த வாக்குறுதிகள் எல்லாம் திருமணத்திற்கு பின்பு உடைந்து போனதாக காணப்படுகின்றதை பார்க்கிறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடைபெறக்கூடிய ஒரு காரியம் அல்ல, குறிப்பாக ஒரு சிலருடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. நாம் கேட்கக்கூடிய கேள்வி, நம்முடைய வாக்குறுதிகளை நாம் கை கொள்கின்றோமா? பிரியமானவர்களே, எவ்வாறு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வாக்குறுதிகளை செய்கின்றானோ, அதே போல மனிதன் தேவனுக்கு வாக்குறுதிகளை செய்கிறது இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வேதாகமத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து அநேக வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார், அநேக உடன்படிக்கைகளை கொடுத்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதே போலவே வேதாகமத்திலும் தேவ ஜனங்கள் தேவனுக்காக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம், மனிதர்களுக்காக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நாம் வேதாகமத்திலிருந்து 3 கதாபாத்திரங்களை நாம் பார்க்க போகின்றோம். அவர்கள் இன்னொரு சகா மனிதர்களோடு கூட கொடுத்த வாக்குறுதிகளை குறித்தும், அதை எவ்வாறு நாம் தேவனோடு ஒப்பிட போகின்றோம் என்பதை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 5:4 to 6 வரை, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், அதாவது நான் இதை செய்வேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை நீ செலுத்த தாமதியாதே. அப்படி என்றால் அதை நீ சீக்கிரமாக செய்துவிட வேண்டும். சிலர் தேவனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் மகன் 10 அவன் தேர்ச்சி பெற்றால் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அல்லது நான் ஆலயத்திற்கு காணிக்க வைப்பேன், அல்லது நான் தவறாமல் தசம்பாகத்தை வைப்பேன், அல்லது நான் ஆலயத்துக்கென்று ஏதோ ஒரு பொருளை நான் தருவேன் என்று அநேக வாக்குறுதிகளை அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று ஏதோ ஒரு பொருத்தனை நீ செய்து கொண்டால் அதை நீ செலுத்த வேண்டும், அதை செலுத்துவதற்கு நீ தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும், நாம் செய்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய ஒரு ஆசையாக அல்லது ஒரு எண்ணமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை என்றால் என்ன நடக்கும், ஆண்டவர் என்ன செய்வார் என்ற கேள்விகள் அநேகர்களுக்கு இருக்கின்றது. நாம் தொடர்ந்து 5:6 நாம் வாசிக்கலாம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் எனக்காக நீ அதை செய் இதை செய் என்று அவர் சொல்லவில்லை. இந்த பணத்தை கொடு அதை தா என்று அவர் எதையுமே உங்களிடம் இருந்து கேட்கவில்லை. அவரிடம் உங்களிடமிருந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், உன் இருதயத்தை தா, உன் இருதயத்தை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், எனக்கு உண்மையாயிரு, அதை மாத்திரமே கேட்கிறாரே தவிர உங்களுடைய பணமோ பொருளோ நகையோ அவர் கேட்பது கிடையாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஆண்டவரிடம் நாம் இதை சொன்னால் அதை அவர் செய்து முடிப்பார், ஆகையால் நம் ஆண்டவரிடத்திலே பொருத்தனை செய்து கொள்ளலாம் என்று நாம் பொருத்தனை ஏறெடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் நடைபெறும் பொழுது நாம் ஆண்டவருக்கு அதை செலுத்த தாமதிக்கிறோம், அதை நாம் ஆண்டவருக்கு செலுத்தாமல் மறந்து போய் விடுகின்றோம் என்று பார்க்கிறோம். ஆகையால் இங்கே பிரசங்கி சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ அதை செய்யாமல் போவதை பார்க்கலாம், நீ பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நலம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 6 வாசிக்கலாம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. அது புத்தி பிசக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். நீங்கள் அந்த வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. இங்கே வேதம் சொல்கின்றது, நீங்கள் செய்யாமல் போய்விட்டீர்கள். அதனால் என்ன நடக்கும் என்றால், அதனுடைய மாம்சத்தை நீங்கள் பாவத்துக்குள்ளாக்க நீங்கள் இடம் கொடுக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்றால், நான் அதை நான் தெரியாமல் செய்துவிட்டேன், நான் ஏதோ ஒரு சிந்தனையில் செல்லி விட்டேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் தேவனுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்க கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் திரும்பலாம், நாம் செய்த தவறுகளுக்காக மனம் திரும்பலாம், அல்லது நம்மால் நிறைவேற்ற முடியாத காரியங்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒரு பொருத்தனை செய்தனால் செய்ய முடியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஜெபிப்பது நல்லது. நிச்சயமாய் ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் மீண்டும் அந்த காரியத்தை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலர் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்றால், நான் இதை தெரியாமல் செய்து விட்டேன், நான் தெரியாமல் அந்த பொருத்தினை எடுத்துக்கொண்டேன் என்று சிலர் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை எடுத்திருக்கிறோமா? அதில் நாம் உண்மையா இருக்கின்றோமா? வேதாகமத்தில் யாராவது இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை எடுத்து அதில் உண்மையா இருந்திருக்கிறார்களா என்று கேட்போம் என்றால், அநேக வேதாகம வீரர்கள் வேதாகமத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் மூன்று நபர்களை குறித்து பார்ப்போம் என்று சொன்னோம். வாக்குறுதி எண் ஒன்று, முதலாம் வாக்குறுதி, யார் செய்தார்கள் என்று நம்மால் நாம் பார்ப்போம். இங்கே யோசுவாவை குறித்து நாம் பார்க்கலாம். முதல் வாக்குறுதி யோசுவா புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யோசுவா சொல்லக்கூடிய ஒரு காரியம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் உம்மையே சேவிப்போம். அதாவது நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிறார்கள். நிச்சயமாகவே பிறந்திலிருந்து யோசுவா அநேக வாக்குறுதிகளை கர்த்தருக்கு என்று சொல்லியிருப்பார், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் யோசுவா சொன்ன மிக முக்கியமான ஒரு வாக்குறுதிகளில் இந்த வாக்குறுதி மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. ஏன் என்று பார்க்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் உம்மையே சேவிப்போம், அதாவது கர்த்தரையே சேவிப்போம். அப்படி என்றால் அவர் தன்னை மாத்திரம் சேர்த்து கொள்ளவில்லை, தன்னுடைய குடும்பத்தையும் இணைக்கிறார். அதாவது குடும்பமாக நாங்கள் உம்மையே ஆராதிப்போம், குடும்பமாக நாங்கள் ஆலயத்துக்கு வருவோம், குடும்பமாக நாங்கள் உமக்கு இந்த காரியத்தை செய்வோம் அல்லது அந்த காரியத்தை செய்வோம் என்று யோசுவா இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை அவர் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த வாக்குறுதியை அவர் சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, யாருக்கு முன்பாக சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் சொல்லக்கூடியவராக காணப்பட்டார். யோசுவா 24 அதிகாரத்திலே 1 வசனம் 2 வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாகால் தெய்வங்களை வணங்கினார்கள், அல்லது மற்ற அந்நிய தெய்வர்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை பார்த்த யோசுவா அவர் கோபம் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த தேவர்களா நம்மை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தது, இந்த தேவர்களா நமக்கு விடுதலை கொடுத்தது, நீங்கள் இப்படி செய்கிறீர்கள், ஆனால் நாங்கள் எங்களுடைய குடும்பம் நாங்கள் தேவனை மாத்திரமே சேவிப்போம், கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம் என்று இங்கே யோசுவா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. நான் வாசிக்கின்றேன், யோசுவா 24:15, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். பிரியமானவர்களே, யோசுவா எடுத்த மிக முக்கியமான ஒரு பொருத்தனை அல்லது ஒரு வாக்குறுதி என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் அந்நிய தேவர்களை வணங்குகின்றீர்கள், மற்றவர்களை பார்க்கிறீர்கள், ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் மோசையுடன் நடந்தார். செங்கடல் இரண்டாக பிரிவதை அவர் பார்த்தார். அவர் யெகோவாவின் அற்புதத்தை கண்டார். அவர் கானான் தேசத்திற்கு நேர்மறையான அறிக்கையை அவர் கொண்டு வந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல, அவர் கானான் தேசத்திற்கு அருகில் இருக்கிறார், கிட்டே நெருங்கிவிட்டார். இந்த ஒரு தருணத்திலே இருக்கும் பொழுது இங்கே யோசுவா சொல்லக்கூடிய ஒரு காரியம் நமக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3:4-5, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம் என்றால், இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சொந்த குடும்பத்தை நீ நன்றாக நடத்த வேண்டும், உன்னுடைய பிள்ளைகளை நல் ஒழுக்கத்தில் நடத்த வேண்டும், சத்தியத்தில் நடத்த வேண்டும். அதாவது யோசுவா அதைத்தான் சொல்கின்றார், என்னுடைய குடும்பத்தை நான் சத்தியத்தில் நடத்துவேன், என்னுடைய குடும்பம் உண்மையான தேவனை மாத்திரமே சேவிக்கும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மிக முக்கியமான வாக்குறுதிகளில் இந்த வாக்குறுதி ஒன்று. நாமும் ஒவ்வொரு புதிய வருடத்திலும் இந்த வாக்குறுதிகளை எடுப்பதுண்டு. குடும்பமாக நான் ஆலயத்துக்கு செல்வேன், குடும்பமாக ஜபம் செய்வேன் என்று. ஆனால் நாளடைவில் அதை நாம் விட்டு விடுகின்றோம். பிரியமானவர்களே, நாம் செய்த வாக்குறுதிகளை அதை நாம் பற்றி கொண்டு செய்வோம். இரண்டாவது வாக்குறுதியை பார்க்கலாம். இது யார் செய்தது என்று பார்க்கும் பொழுது ரூத் இந்த வாக்குறுதியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் என்ன சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது, உம்முடைய சித்தமே என்னுடைய சித்தம். அதாவது தன்னுடைய மாமியாராகிய நகோமியை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ரூத் 1:16-17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்னை சரி கட்டுவார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ரூத் என்பவள் ஒரு அந்நிய பெண், அந்நிய தெய்வங்களை வணங்கிய ஒரு பெண். ஆனால் அவள் நகோமியுடைய மகனை திருமணம் செய்து கொண்ட பிறகு உண்மையான தேவனை குறித்து அவர் அறிந்து கொள்கின்றார். அவர் செய்த அற்புதங்களை குறித்து அவள் அறிந்து கொள்கின்றார். தன்னுடைய கணவன் இறந்த பிறகு நகோமி தன்னுடைய சொந்த தேசத்துக்கே செல்லக்கூடியவளாக இருக்கிறாள். நகோமி, நீ என்னுடன் வர வேண்டாம், நீ இங்கே சென்று விடு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ரூத்துடைய சகோதரி அவள் ஒருவள் சென்று விட்டாள். ஆனால் ரூத் மாத்திரம், நான் உம்மோடு கூட வருவேன், உம்மோடு நீர் தங்கக்கூடிய இடத்தில் நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், உம்முடைய சித்தமே என்னுடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏசையா 55:8-9 வாசிக்கும் பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய திட்டம், என்னுடைய லட்சியம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிதாக இருக்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் ரூத்தை போல நாம் தேவனை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சித்தமே என்னுடைய சித்தம், உம்முடைய பாதையே என்னுடைய பாதை என்ற ஒரு வாக்குறுதியை எடுப்போம் என்றால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ரூத் நிச்சயமாகவே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் இன்னொரு வாழ்க்கை அவளுக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். சரி, மூன்றாவது வாக்குறுதிக்கு நாம் கடந்து வரலாம். இந்த வாக்குறுதியை செய்யக்கூடியவர் இயேசுவினுடைய சீடன் பேதுரு. அவர் என்ன வாக்குறுதி சொல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன், உம்மை விட்டு ஓடி போக மாட்டேன் என்று சொல்கின்றார். மத்தேயு 26:33-35 வாசிக்கும் பொழுது, பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். இங்கே பேதுரு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உம்மோடு மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் உம்மோடு மறிப்பேனே தவிர உம்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்ற ஒரு வாக்குறுதியை சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் பேதுருவால் அதை கை கொள்ள முடிந்ததா? அவர் தேவனை மறுதளிக்காமல் அல்லது கிறிஸ்துவை மறுதளிக்காமல் இருந்தாரா என்று நாம் பார்ப்போம் என்றால், லூக்கா 22:54-61 வாசிக்கும் பொழுது, பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 மறுதளித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் வாசிக்கும் பொழுது 56, அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவளை நெருப்பண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு அவளை உற்று பார்த்து, இவனும் அவனோடு கூட இருந்தவன் என்றான். அதற்கு அவன், ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதளித்தான். தொடர்ச்சியாக 3 பேதுரு மறுதளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆம், பேதுரு வாக்குறுதி செய்தார், ஆனால் அவர் அதை கை கொள்ள முடியவில்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த பாவத்தை நினைத்து அழக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. 61 வாசிக்கும் பொழுது, 60 வாசிக்கும் பொழுது, அதுக்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்ற கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை உடனே பேதுருவுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த காரியம் நினைவுக்கு வந்த மாதத்தில் பேதுரு என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, 62 வெளியே போய் மனம் கசிந்து அழுந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறான். பிரியமானவர்களே, உங்களால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லையா? பேதுருவை போல மனம் கசிந்து அழுந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். 1 யோவான் 1:9 இவனமாக சொல்கின்றது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் விட்டு வழி விலகி சென்று விட்டீர்கள், நீங்கள் செய்த பொருத்தனை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்ட அந்த பாவத்தை விட்டு விடுங்கள். பேதுரு பாவ அறிக்கை பெற்றார், மன்னிப்பு பெற்றார், ஆனால் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுக்காக மிகப்பெரிய ஒரு சீடனாக இருந்தார் என்று பார்க்கிறார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய வாக்குறுதிகளை கை கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கிறது. உபாகமும் 28:1 ஆண்டவர் சொல்கின்றார், உன்னை மற்ற ஜனங்களை காட்டிலும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு செய்த வாக்குறுதியை கேட்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை இந்த கிருபைக்காக நேசித்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இதை ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருக்கும்படியே எச்சரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, காரணத்தை பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா.
செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.